சங்கீதங்களின் புத்தகத்தில் 93வது சங்கீதம். 93வது சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படியானால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாரானால் அதனுடைய பாதிப்பும் அதனுடைய விளைவும் என்ன என்பதை இந்த அருமையான சங்கீதத்தில் நாம் பார்க்கிருக்கிறோம். ஆகவே இந்த முதலாவது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட God reigns, தேவன் ஆளுகிறார், தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற தலைப்பில் இந்த சங்கீதத்தில் உங்கள் மத்தியில் முக்கியமாக 8 குறிப்புகளை உங்கள் மனதில் ஆழமாக பதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் செயல்பட வேண்டும் என்பதாக ஜபத்தோடு கூட நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த இடத்தில் இந்த 8 காரியங்களுக்கும் இந்த சங்கீதத்தில் நாம் பதிலை பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய மனுஷர் சொல்கிறார், இந்த சங்கீதமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகத்துவமான விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த சங்கீதமானது எப்பொழுது எழுதப்பட்டது என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்வீர்களானால், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எச்சரித்தும் பாவம் செய்தார்கள். ஏசாயா எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி கர்த்தர் மறுபடியும் அடிமாய் இந்த ஜனங்களை எச்சரித்தார். ஆனால் இந்த ஜனங்களோ செவி கொடுக்க தவறி போனார்கள். இந்த சூழ்நிலையில நெபுக்கத்நேச்சர் என்ற ஒரு பிரஜாதியான ராஜாவை தேவன் எழுப்பி இந்த மக்களை முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய விதத்தில் அங்கு ஏற்படுத்தின பயங்கரமான அழிவு மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல இடிக்கப்பட்டது. இந்த மக்கள் சிறைப்பட்டு போனார்கள். 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்த இந்த மக்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையின் வழியாக திரும்பி வந்து ஆலயத்தை கட்டின பொழுது பல பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கடி மத்தியில் கடந்து போனவுடைய வாழ்க்கையில மறுபடியும் பாடுகள், துன்பங்கள், நெருக்கங்கள் காணப்பட்டாலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். He reigns. அவருடைய ராஜரீகம் மாறி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை என்பதை நினைவு கூறும்படியாக இந்த இடத்துல இந்த காரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தும் முகமாக எழுதின அருமையான சங்கீதமானது இது. முதலாவது காரியமாக இந்த இடத்துல நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், தேவனுடைய திட்டம் ஒரு காலம் மாறி போவதில்லை. His purpose, plan will never change. It's unshakable. இந்த முதல் 2 வசனங்களில் அதைத்தான் பார்க்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கத்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாய் கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. தேவன் இவ்விதமாக அங்கு ஆளுகை செய்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும், கத்தர் ராஜரீகம் பண்ணுவதனால் அவர் இவ்விதமாக சகலத்தையும் ஆளுகை செய்கிறபடியால் ராஜாவாக அதை முற்றிலுமாக வழிநடத்தக்கூடிய வழிநடத்தலாக இருக்கிறபடியால் அவர் அவிதமாக இருக்கிறது நிமித்தமாக பூச்சக்கரமானது அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. எபிரேய பதத்தை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அதிசயமான விதத்தில் உன்னதமான இந்த தேவன் இன்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கடி நாங்கள் கடந்து போனாலும் தேவன் எங்கே என்று கேட்கக்கூடிய ஒரு விதத்தில் எங்களுடைய காரியங்களானது நடைபெற்றிருந்தாலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். We affirm the faith that God reigns, தேவன் ஆளுகை செய்கிறார் என்ற அந்த காரியத்தை இவ்விதமாக இந்த வேளையில நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஆகவேதான் இந்த சங்கீதத்தை அந்த மக்கள் ஆலயத்தை கட்டி ஓய்வு நாளின் மாலையில இவ்விதமாய் அங்கே பாடினார்கள். அவருடைய வாழ்க்கையில 70 வருட போராட்டமானதை கடந்து போன பின்பாகவும் அவருடைய மனதில் காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் ஆளுகை செய்கிறார், தேவனுடைய ஆளுகையானது மாறி போகவில்லை. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நாம் அதை மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளில பாதிப்பு ஏற்படும் பொழுது நாம் தேவன் பேரிலே கொண்டிருக்கிற தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலங்களில கடந்து போகிற பல நெருக்கமான சூழ்நிலைகள், சோர்வுகள், தளர்வுகள், பல விதங்களில உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற நிலைகளின் மத்தியில, அநேக சமயங்களில வாழ்க்கையினுடைய அனுதின போராட்டங்களின் மத்தியில, எதிர்காலத்தை குறித்த காரியங்களை குறித்து என்ன செய்வேன் என்பதாக எண்ணுகிற காரியம் இருக்கலாம். ஒருவேளை சபையில நடைபெறுகிற பல காரியங்கள் மத்தியில ஒரு போதகனும் கூட இப்படியாக போகுமானால் என்ன, தேவன் ஆளுகை செய்கிறார், அவருடைய ஆளுகை மாறி போகவில்லை, அவர் மகத்துவமானவராக இங்கு செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து சந்தேகம் இல்லை. நீங்க நினைக்கலாம், பொல்லாத மக்கள் அவிதமாக அங்கு செழிக்கிறார்கள், தேவனுடைய மக்கள் ஆகிய நாங்கள் ஏன் இவ்விதமான நிலை. ஆமையாலே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், நான் ஆளுகை செய்கிறேன். அவருடைய இந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க விரும்புகிறோமா? தேவனுடைய வார்த்தை அவிதமாக பற்றிக் கொள்ள நம்முடைய வாழ்க்கையில அங்கு விசுவாசத்தோடு இருக்கிறோமா? நம்முடைய இருதயபூர்வமான உண்மையான உணர்வோடு கர்த்தருடைய வார்த்தையை தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உலகத்தின் பல காரியங்கள், பல சூழ்நிலைகளில் மாற்றங்களை மத்தியில தேவனே நீர் ஆளுகை செய்கிறீர் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகளில நாம் மறுபடியும்படியுமா உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? உடைய வாழ்க்கையின் இந்த சூழ்நிலையிலும் தேவன் ஆளுகை செய்கிறவராகவே இருக்கிறார், அவருடைய திட்டம் நிறைவேறும்படியாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆகவே இந்த காரியத்தை மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஆளுகை செய்கிறதுனால பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள், மனிதர்கள், சமுதாயங்கள், மல காரியங்கள் மாறி போகலாம், ஆனா தேவன் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராகவே இருக்கிறார். இரண்டாவது காரியமாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். He is clothed with majesty. இந்த அவிதமான மகத்துவம் என்று சொல்லுகிற வேளையில அவருடைய வாழ்க்கையில மகிமையாக the splendor and glory of God is stirred up. சொல்லப்போனா அவர் அந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவிதமாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நான் சங்கீதம் 103 இவ்விதமாய் வாசிக்கிறோம். 103 சங்கீதம் 19 வசனத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 103 சங்கீதம் 19 வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் 734 பக்கத்தில் கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது, சர்வத்தையும் ஆளுகிறது. உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் என்னப்பட்டிருக்கு, நம்முடைய உட்கார்தல் எழுந்தில் அறிந்திருக்கிற கர்த்தர். கிரகங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, சூரியனும் சந்திரனையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, நம்மால் விளங்கிக் கொள்ளக்கூடாத விதங்களில் உருவாக்கப்பட்ட அவைகளையும் அவரே ஆளுகை செய்கிறார். சகலத்தையும் சர்வத்தையும் அவருடைய ராஜரீகம் ஆளுகிறது. அவருடைய ஆளுகைக்குட்படாதது ஒன்றுமில்லை, அவருடைய திட்டத்துக்குட்படாதது ஒன்றுமில்லை. ஏசாயா 52 அதிகாரத்தில் இந்த ஏசாயா தீர்க்கனை விதமாய் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்தை விதமாக அறிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். இன்றைய காலகட்டங்களில மலிவான சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுகிற வருகிற காலங்களில ஏசாயா தீர்க்க நிமிதமாக 7 வசனத்தில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. தேவன் ஆளுகை செய்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய அதிகாரம் இதுதாங்க. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவ்விதமாக அவர் சுற்றிலும் மகிமையாய் வாசம் பண்ணுகிறவராகவே அங்கு இவ்விதமாய் அவருடைய வேதம் சொல்லுகிறது. அவர் அணிந்து கொண்டிருக்கிறார், இஸ் க்ளோத், அதாவது முழுமையாக அவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். அநேக சமயம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேங்க, இல்லைங்க. தேவன் ஆளுகை செய்கிறார். He still reigns. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா தேவன் தம்முடைய வல்லமையாக மகிமையாக ஆளுகிற நிமித்தமாக நமக்கு நம்பிக்கை உண்டு, நம்முடைய சபைகளுக்கு நம்பிக்கை உண்டு, இந்த சத்தியத்துக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா தேவன் ஆளுகை செய்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார் என்ற இந்த சத்தியமானது நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைய காலங்களில மேற்கத்திய நாடுகளில அநேக சபைகளில அம்மையாலே ஒரு காலத்தில் தேவனுடைய சத்தியத்தை தெளிவாய் போதித்துக் கொண்டிருந்த சபைகள் இன்றைக்கு மலிமான சுவிசேஷத்தின் பிரசங்கத்துக்கு திரும்பிவிட்டன. இசைகளையும் மற்றவைகளையும் அங்குதாமே உட்படுத்தி ஆட்களை இழுக்கும்படியாக கவரும்படியாக அங்கு செயல்படுகிற பல காரியங்கள் உட்புகுந்து ஆரம்பித்து விட்டன. நம்முடைய வாழ்க்கையில் விதமாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தேவன் ஆளுகை செய்கிறார். இந்த கடினமான காலங்களிலும் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகையானது மாறி போகவில்லை. ஆகவே தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிப்பதில் நாம் எந்த விதத்திலும் குறைபட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னங்க சொல்லப்படுகிறது பாருங்க, இவ்விதமாய் காணப்படுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கத்தர் பராக்கிரமத்தை அணிந்து ஸ்ட்ரென்த். இந்த இடத்தில் என்ன தெரியுங்களா, பராக்கிரம் என்று சொல்லும் போது இட் டினோட்ஸ் ஃபர்ம்னஸ், செக்யூரிட்டி, ஃபோர்டிபிகேஷன், ப்ரொடெக்ஷன். அதாவது தேவன் அங்கு வல்லமையுள்ளவராக மகிமையுள்ளவராக எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் அவரை அசைக்கக்கூடியது ஆரியம் ஒன்றுமில்லை என்பதமாக இந்த இடத்துல சொல்றாரு. ஆகவேதான் அவர் நமக்கு அடைக்கலாம். வல்லமையுள்ளவராகவே மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவராய் மாத்திரமல்ல, பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிற தேவன் ஆகவே அவர் வல்லமையாக ஆட்சி செய்கிறார். அவர் ஏதோ அங்கு உலகத்தை உண்டாக்கிவிட்டு பெருமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும்படியான நிலையில் அல்ல, முற்றிலுமாக ஆளுகை செய்கிறார்.
He has girded himself in சொல்லுதுங்க. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை குறித்து அவிதமாக நீ அறிந்திருக்கிறியா? உடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில அவ்விதமாய் நாம் தேவனை அறிந்திருக்கிற அவ்விதமான காரியம் நமக்கு உண்டா? ஆகவே தேவ மனிதன் சொன்னார், இந்த சங்கீதம் ஒரு மனித வாழ்க்கையில உன்னதமான விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும்.
இந்த இடத்துல சொல்லும் பொழுது, அதாவது பவர்ஃபுல்லி குளோரியஸ் மகிமை, ஆனா வல்லமையோடு கூடிய மகிமையாய் காணப்படுகிறது.
நம்முடைய வாழ்க்கையில அவிதமான தேவனாகவே அவர் இருக்கிறார். இந்த ஜனங்கள் 70 ஆண்டுகள் உபத்திரவத்திலும் அடிமைத்தனத்திலும் தங்களுடைய வாழ்க்கையின் காலங்களெல்லாம் கழித்து விட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு வரும்பொழுது இதைத்தான் பாடினார்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்துக்கு விதமாக வரும் பொழுது நாம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் வந்து அமர்ந்திருக்கிறோமா? மூன்றாவதாக இங்கே சொல்லப்படுகிறது, ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது.
Surely the world is established so that it cannot be moved. அது ஒரு காலம் அசைக்கப்பட முடியாது. அம்மையாலே இந்த உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கலாம், ஆனா அவருடைய சிருஷ்டிப்பான இந்த காரியமானது மாறாதது.
எல்லாமே மாறிக்கொண்டிருக்கலாம், ஆனா அவர் மாறமாட்டார், அவருடைய வார்த்தை மாறமாட்டார்,
அவருடைய சத்தியம் மாறுவதில்லை. ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்ல, ஆங்கிலத்தில் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், இது நிலைவரப்பட்டிருக்கிறது, நிலைவரப்பட்ட, நோ சேஞ்ச், அது மாறப்போவதும் இல்லை, அது மாற்றப்பட போவதும் இல்லை,
அன்சேஞ்சபிள்,
டு கன்ஃபார்ம், டு மெயின்டைன், டு கிரியேட். அதாவது இந்த இடத்துல அது அப்படித்தான் இருக்கும், இவ்விதமாகத்தான் காணப்படும். கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார்.
இந்த உலகத்தில் அவர் சிருஷ்டித்த எல்லாத்தையுமே அவர் ஆளுகை செய்கிறார்.
உங்களையும் என்னையும் உட்பட இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவரே ஆளுகை செய்கிறவர். அதே சமயம் மனுஷன் நினைக்கிறான், நான் என்னுடைய திட்டங்கள், என்னுடைய நோக்கங்கள்.
ஸ்டாப். நீ நானும் பண்ண வேண்டியது என்னன்னா, தேவனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
உன்னுடைய ஆலோசனை அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, அவரே உன்னையும் என்னையும் உருவாக்கினதுனால உனக்கும் எனக்கும் அவரே திட்டத்தை கொண்டிருக்கிறபடியால் கோட்டையே அவரிடத்துல போ.
ஒரு காலம் அசைக்கப்பட முடியாத நிலை பெற்றிருக்கிற காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன விதமாக வைத்திருக்கிறார்.
ஒருவேளை இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களும் விழுந்து போகலாம், உலகத்தினுடைய பல காரியங்களில, பல விதங்களில, பல தோற்றங்களில், பல நிலைகளில், பல காலங்களில் மாறுதல் ஏற்படலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில அதை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உன்னில் இருக்குமானால்
உன்னுடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தரை ஆளுகை செய்கிறவராக அறிந்து வாழுகிற வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்குங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சீக்கிரம் மாறிடுறோம் இல்லைங்களா? ஒரு சிறிய கஷ்டம் வந்துட்டா உடனே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே முழுகி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எங்கே?
நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில அவிதமாய் காணப்படுகிறதாக இருக்கிறது.
நான்காவதாக, He is in control.
2வது வசனத்தில், உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. Your throne is established from old, you are from everlasting. ஆண்டவரே, நீர் பூர்வ முதல் நித்திய நித்தியமாக உறுதியானது.
என்ன உன்னதமான தேவனவர். இந்த உலகத்தில்
மனுஷனுடைய காரியங்கள் மாறிவிடுகிறது. பல திட்டமிடுகிறோம், பல நோக்கங்களை கொண்டு செயல்படுகிறோம். நம்முடைய சரீரத்தினுடைய பலம், நம்முடைய காரியங்கள் எல்லாமே மாறி போகிறது. அம்மையாலையுடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்களானது மாறிக்கொண்டிருக்கிற விடல வேதம் சொல்லுகிறது உறுதியானது. இதை எங்க நீங்க பார்க்க முடியுங்க? உறுதியானது அன்பானே, நம்முடைய தேவனை அறிகிற அறிவில் மழோ குறைபட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கையில அவர் சிங்காசனம் ஆளுகை செய்கிறபடியால், அவருடைய உறுதியானது இருக்கிறபடியால் அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில அவரை சார்ந்து கொள்ள முடியும். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில தேவனுடைய மகத்துவத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறிய நம்ம தவறி விடுகிறதுனால வெறுமையாக மனதளவிலும் மூளை அறிவிலும் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழுகிற வாழ்க்கை நிமித்தமாக அநேக சமயங்களில நம்முடைய வேலைகளில மாற்றங்கள் பல கால்மத்தில தேவனை வெளிப்படுத்த தவறி விடுகிறோம். அவருடைய சிருஷ்டிப்பு ஒரு காலம் அவருடைய எல்லைக்கு தாண்டி போக முடியாது. அது முற்றிலும் அவரையே சார்ந்திருக்கிறதாக இருக்கிறது. அவர் அமிதமாகவே அவருடைய அந்த சிங்காசனமானது உறுதியானது அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆகவே எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் அவர் சகலத்தையும் நடப்பிக்கிறவராகவே இருக்கிறார். எபேசியர் 1:12 தேவனுடைய வார்த்தை தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. அமையாலே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தேவன் யார் என்கிறத நம் அறிந்திராதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை எல்லாம் என்னன்னா, நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளல. எவ்வளவு சின்ன காரியங்களில நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன காரியங்களில நம்முடைய விசுவாசம் எவ்வளவு சீக்கிரம் அசைக்கப்படுகிறது. ஏன் நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கென்ற ஒரு நோக்கத்தை வைத்திருக்க என்பதை உன்னால நம்ப முடியலையா? உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு God has got a blueprint for your life. அதை நம்ம விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார் என்பதை உங்களால நம்ப முடிகிறதா? 5:3-4 வாசிக்கிறோம். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். The floods have lifted up, O Lord. Floods have lifted up. அவ்விதமாக அங்கு அலைகள் நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின. ஒருவர் இயற்கையின் சீற்றத்தை வெளிப்படுத்த முடியான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற அநேக சோதனைகள், அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பலவிதமான சூழ்நிலைகள், எதிரடையாய் காணப்படுகிற பலவிதமான தோற்றத்தினுடைய பிரதிபலிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில அலைகளை போல எழும்புகின்றன, திரளான தண்ணீர்களின் இறைச்சை போல காணப்படுகின்றன, அலை திரண்டு எழும்பின. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அவர் ஆளுகை செய்கிறார். இந்த இடத்துல அவிதமாக சொல்லப்படுகிறது டர்மாயில், அதாவது ஒண்ணுமே தெரியாத அளவில் குழம்பி போன ஒரு காரியமானது உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவர் ஆளுகை செய்கிறார். எத்தனை சமயங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு காரியமா இருந்த உடனே நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாச வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களில காணப்படுகிற உறுதிப்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழும்படியான பக்தி வைராக்கியங்கள் எங்கே? கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். He is powerful. அவர் வல்லமையாய் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை அறிந்திருப்பது நாமையான ரட்சிப்பு. இந்த தேவனை வல்லமையல்லவராக வெளிப்படுத்த முடியாத நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பல சோதனைகள் நெருக்களின் மத்தியிலே நாம் இவ்விதமான தேவன் ஆளுகை சேர்ந்தை காண்பிக்க முடியாத எழுப்பப்பட்ட மக்கள். ஆகவேதான் சிருஷ்டிப்பின் சத்தியம் என்பது மிக முக்கியமானது. சகலத்தையும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சகலத்தையும் அவர் கட்டுப்பாடு பண்ணி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில வெள்ளம் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பும் அநேக சமயங்களே வாழ்க்கையின் திருப்பங்கள் என்பது எதிர்பாராத நிலையில காணப்படுகிற அலைகளை போல நம்முடைய தலைக்கு மேலாக முழுகடிக்கும்படியாக காணப்படும். ஆனா தேவன் ஆளுகை செய்கிறார். இறைச்சலின் சத்தத்தை காட்டிலும் தேவனின் வல்லமை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய ஆளுகை மிக பெரியது. சமீபத்தில் நினைக்கிற எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பிரச்சனையை நான் என்ன மறந்துட்டேன். சந்தித்த பொழுது எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் God is bigger than my problem. என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். அவருடைய வாழ்க்கையில அவர்தாமே எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர்தாமே முற்றமாக நடப்பிக்கிறவராக இருக்கிறார். புயலே வந்தாலும் சரி அவருடைய ஆளுகையால் இருக்கிறது. அவரை நான் நோக்கி பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில யாரை நீங்க நோக்கி பார்க்கறீங்க? யாரை பார்க்கறீங்க? மனுஷனையா? உங்களையே நீங்க பார்க்கறீங்களா? சூழ்நிலையில பார்க்கறீங்களா? Look to God. தேவனை நோக்கி பாருங்கள். இந்த இடத்துல அதான் சொல்ற, கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில அவர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவராக விசுவாசிக்கிற தேவனாக இல்லைன்னா சாத்தான் ரொம்ப சீக்கிரம் நம்மளை வீழ்த்தி விடுவான். மார்க்கு 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். மார்க்கு 4வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். விதமாக அவர் தாமே நித்திரையாயிருக்கிறார். மார்க்கு 4வது அதிகாரம் 35 இவர் நித்திரையாக படவில அங்கு இருந்த வேளையில இவர்கள் அங்கு சொல்லுகிறார்கள். 4:35 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போம் வாருங்கள் என்றான். அந்த இடத்துல அங்கே 37 பார்க்கிறோம், பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகளை அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். இவங்க போய் கூப்பிடுறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது, நமக்கு கவலை இல்லையா? அவர் நம்மை குறித்து அக்கறையற்றவராக இருக்கிறாரா? இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தன்னையே கொடுத்தவர். எனக்கு சீர்திருத்த சத்தியத்தை குறித்ததான 2வது கிடைத்த புத்தகம் ஸ்பர்ஜனுடைய த செயின்ட் அண்ட் த சேவியர். தேவன் தம்முடைய மகத்துவமான அன்பு நிமித்தமாக தன்னுடைய மக்களை இவ்வளவாய் நேசிக்கிற அந்த நேச நிமித்தமாக அவர் இரவும் பகலும் அவ்விதமாய் செயல்படுகிறவராக இருக்கிற அவருடைய காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது எப்படி அவர் என்னை குறித்து அக்கறையற்றவராக இருக்க முடியும்? அதற்கும் பொழுது அமைதல் உண்டாயிற்று. அவர் ஆளுகை செய்கிறார். அவர் அதற்றுவானால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு புயலும் அமைதி உண்டாக்கும். ஏன் பயப்படுறோம்? ஏன் கலங்குகிறோம்? எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற, எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கையில பல விதங்களில எதிர்மறையாகவே நீ சிந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிற என்ன காரணம்? ஏன் இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே கலங்கல? ஐயோ புயலா தெரியாம நான் தூங்கிட்டு தான் இல்லைங்க, எழுந்தார், அதட்டினார். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம், அவிசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனை அறிந்து கொள்ளாமல் வாழுவது The greatest loss for a Christian is not knowing the sovereign God.
ஒரு உண்மையான ஜீவனுள்ள இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அறியாமல் வாழுகிற வாழ்க்கையே ஒரு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய இழப்பு. நான் சொல்றேங்க,
என்னுடைய வாழ்க்கையில அவிதமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
ஏசாயா 54:10 சொல்ற, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும் பொழுது ஏசாயா 54:10 தேவன் தாமே விதமாய் சொல்லுகிறார். ஏசாயா 54:10 தம்முடைய மக்களுக்காக கண்டிருக்கிற, கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால்
உங்களுடைய வாழ்க்கையில இதை போல மகிமையானது என்னங்க இருக்கு?
மலைகள் விலகினாலும் புது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் 861:54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
என்னுடைய வாழ்க்கையில 6வது காரியமாக என்ன தெரியுங்களா, இந்த காரியத்துக்கு இவ்விதமாய் நான் வாழ வேண்டுமானால், இந்த தெய்வமுள்ள தேவனை குறித்த அறிவோடு கூட நான் வாழ வேண்டுமானால், 93வது சங்கீதத்தில் இது ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அவிதமான இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து வாழ்வது என்பது கூடாத காரியம். இந்த சங்கீதக்காரன் அருமையாக தொடர்ந்து விதமாக எழுதுகிறதை வாசிக்கிறோம். ஆகவே இது இல்லாம நம்முடைய வாழ்க்கையில மேலே இருப்பது வராது.
இது எல்லாம் சொல்லிட்டு வேற பக்கம் திருப்புறார் சங்கீதக்காரன். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். Your testimonies are very sure. உம்முடைய வார்த்தை, Your house, O Lord, forever. இந்த இடத்துல சொல்றாரு, உம்முடைய வார்த்தை அவைகள் உண்மையுள்ளவைகள், நிச்சயமானவைகள். Very sure. தேவனுடைய வார்த்தை, வார்த்தை இது ஒரு காலம் ஒழியாத தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை இங்கே அவர் வேற விதமா திருப்புகிறதை போல காணப்படலாம், ஆனால் தேவன் ஆளுகை செய்கிறார், ராஜரீகம் பண்ணுவார்க்கின்ற மிக முக்கியமான அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா, இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள்.
அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீ சார்ந்து கொண்டிருக்கிறாய், படிக்கிற வாசிக்கிறன்னு சொல்ல, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியமும் கட்டப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கை என்ற கட்டடத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுத்து வைக்கப்படுகிறதா இல்லையாங்கிறதா கேள்வி.
உம்முடைய சாட்சிகள் மிகவும் உண்மையானவர்கள். ஷியூர். அதனால இந்த வார்த்தையை விட்டு வேற இடத்துக்கு போற எங்கேயுமே நிச்சயமான நம்பிக்கை என்பதில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை விட்டு விலகி போகிற பல போதனைகள், ஐயோ அநேக சபைகளை குறித்து அநேக சமயம் வேதனைப்படுறேன். எங்க தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்துல தேவனை குறித்து எவ்விதமாக அறிந்து கொள்ள முடியும்?
ஒரு விசுவாசிக்கு நங்கூரம், காட்ஸ் வேர்ட், என் தேவன் யார், அவர் எவ்விதமாய் செயல்படுகிறவர், எவ்விதமாய் நடப்பிக்கிறவர். ஆகவே இந்த இடத்துல சொல்றாரு ரெண்டு காரியத்தை அவர் சொல்றார். அவர் எங்க ஆளுகை செய்கிறார், அவர் ஆளுகை செய்கிறதுனால அவருடைய வார்த்தை உண்மையானவைகள், அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதை தவிர வேற மாத்தி ஆளுகை செய்ய போறதில்லை. ஆகவே அவருடைய ஆளுகையும் அவருடைய வார்த்தையும் ரெசிப்ரோக்கலி இன்டர்வைண்ட், ஒன்னுக்கு ஒன்னு இணைந்ததுங்க. தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுகிற ஒரு விசுவாச வாழ்க்கையின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில நீ அவிதமாக நீ தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையில அவிதமான உன்னுடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்கு இது அவசியமானதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் இதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில வாழுகிறோமா? ஏழாவதாக நாம் இந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் உட்படுத்த ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் வி வில்லிங்? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறிய காரியத்துக்கும், ஏன்னா இந்த தேவன் ஒரு அடைக்கலான் குருவி மறுடைய சித்தம் இல்லாமல் விழுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையை வேதத்தோடு இணைத்து வாழும்படியாக நீ உடைய வாழ்க்கையை கட்டுகிறையா தான் கேள்வி. இல்ல உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ சில அனுபவங்களை, சில காரியங்களை அல்லது மற்ற மனிதருடைய சில போதனைகளை மையமாய் வைத்து கட்ட பிரயாசப்படுறையா? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில எதன் அடிப்படையில உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறாய்? மத்த எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கிற, ஆனா அதன் அடிப்படையில் உன்னுடைய ஒவ்வொரு பகுதியும் எவ்ரி திங் த ஸ்மாலஸ்ட் டு த பிக்கெஸ்ட், அதான் நான் கேட்கறது. நான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெரியுமா இல்லையாங்கிறத நான் கேட்கலீங்க, நான் அதை பத்தி பேசல. இப்போ உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய காரியத்தை இந்த வார்த்தையின் அடிப்படையில வழிநடத்தி செல்லும்படியாக, கட்டும்படியாக, செயல்படும்படியாக ஆர் யூ டெலிஜென்ட், ஜாக்கிரதையா இருக்கிறையா? மத்தேயு 8:7 அதிகாரத்தில் தான் சொன்னார், 24:11 சொன்னார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. ஒன்லி டூ கேட்டகரிஸ், நீ எதுல இருக்க? நோ இன் பிட்வீன், நான் நடுவில் இருக்கிறேங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையில எய்தர் யூ வில் பி எ மேன் completely obedient, yielded to the word of God, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுத்து வாழும்படியாக நீ பிரயாசப்படுகிற நபராயிருப்ப, இல்லைன்னா வார்த்தையை நீ அசட்ட பண்ணுகிற. You despise the word of God. நீ பேசுற, ஆனா you really despise the word. அநேக சமயங்களில் நீ பேசுற வார்த்தைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லையே. 26 சொன்ன, சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. இதுக்கு சரியான பதம் ஸ்டாச்சுஸ், த டெஸ்டிமனிஸ்ங்கிறது ஸ்டாச்சுஸ். அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையில உன்னை வந்து அது உருவாக்க வேண்டும். உன்னை உருவாக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும். 4 சின்ன ஒரு கேள்வி உங்க மத்தியில சொல்றேன், Why do we say that he reigns? ஏன் அவர் ஆளுகை செய்றாருன்னு சொல்றேன். 2, in what ways does he reign? எந்த விதத்தில் அவர் ஆளுகை செய்கிறார்? In what areas does he reign? என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் அவர் ஆளுகை செய்கிறார்? எந்த அடிப்படையில் அவர் ஆளுகை செய்கிறார்? உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் அவர் ஆளுகை செய்கிறார்? எந்த பகுதியில் அவர் ஆளுகை செய்யல? எந்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆளுகை ஏற்று வழி நடக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பார்ஷியல் டிபெண்டன்ஸ் இல்லையே, பாதி பாதியா நான் ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழுகிறது இந்த வேதத்தில் இல்லைங்க. தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார், தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 19 சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றார். சங்கீதம் 19 தேவனுடைய வார்த்தை நேருக்குறையாக முடிக்கும்படியான வேலை வந்துட்டது. சங்கீதம் 19 இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம், ஓ அருமையான இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. இந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு பாருங்க, 19வது சங்கீதத்துல 7வது 9வது வசனத்துல வச்சு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. உடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கிறதா உன்னுடைய இருதயம் இந்த காலத்தில் இருக்கிறதா? ஆர் யூ டெட் டு தி வேர்ட் ஆஃப் காட்? அவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய இருதயத்துல சலனம் இல்லைங்க. You are almost dead. ஒன்னா நீ உயிர்ப்பிக்கப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து பேசின பொழுது அந்த எம்மாவூர் சேஷம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அனல் மூட்டு. தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய இருதயம் அனலும் என்று குளிரும் என்று காணப்படுகிறது, ஐயோ விடுதலையாக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. என் வாடே, எதுல நீ உனக்கு சந்தோஷம் இருக்குன்னு கேக்குறேன். எது என் பணம் சேர்ந்தா சந்தோஷம் அல்ல. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குங்க. ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட மாட்டேங்கிறனா? தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழுகிற வாழ்க்கை இடத்துல இல்லை. We don't fear the God. இந்த தேவன் யார் என்கிறதை குறித்த ஒரு பயபக்தியோடு உன்னுடைய வாழ்க்கையை சிந்திக்க கூடிய அளவில் உன்னுடைய இருதயம் விரிவடையவில்லை. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. இதே பதத்தை தான் எஸ்தர் புத்தகத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதே விதமான காரியத்தை தான் எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, அதாவது மொர்தெக்காய் எஸ்தரை வளர்க்கிறாரு. மொர்தெக்காய் எஸ்தரை வளர்க்கும்படியான அந்த வேளையில அந்த காரி என்ன சொல்லுதுன்னா, இதே அடிப்படையில தான் அந்த இடத்துல இவரே பதத்துல கொண்டு போய் சொல்லப்படுகிறது. 2:7 நாம் வாசிக்கிறோம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அஸ்ஸாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். She was brought up. அழகும் சௌந்தரியத்தில் அன்றைய வார்த்தை இட் வில் பியூட்டிஃபை அஸ். ஒருவேளை வெளியான தோற்றம் வேற இருக்கலாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையில் தன்னை முற்றிலுமாக உட்படுத்திக் கொண்ட ஒரு மனுஷன், God will beautify him. அவனுடைய முக ரூபம் மாத்தம், அவனுடைய இருதயம், அவனுடைய தன்மைகள், அவனுடைய எல்லாவற்றையும் அதே விதமாக தான் சொல்லப்படுகிறது. அம்மையால என்னுடைய வாழ்க்கையில விதமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Lovely and beautiful, God's word. அதே காரியத்தை தான் எபேசியர் 5 கூட அதே விதத்தில் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5:25 அங்கே விதமாய் சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். அதனாலே தேவனுடைய வார்த்தை விதமாக நம்முடைய வாழ்க்கையை பாதித்து அவிதமாக நம்மை உருவாக்கவில்லை என்றால், எபேசியர் 5:25-27 இதைத்தான் நம்ம பார்க்கிறோங்க. தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக நம்மை உருவாக்கும். 26 தாம் அதை திருவசனத்தை 25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமேற்காக ஒப்பு கொடுத்தார். திருவசனத்தை கொண்டு உன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற மகிமையான காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறாததுனாலதான் நாம் மாம்ச சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறங்க. We are carnal minded people. உலக மனுஷனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை. முடிக்க போனோம். என்ன 93வது சங்கீதத்தில் மிக உன்னதமான ஒரு சத்தியத்தை இந்த இடத்தில் அவர் பேசுகிறார். இட்ஸ் எ க்ளோரியஸ் திங். 93வது சங்கீதத்தில் அவர் இதமாய் சொல்லிவிட்டு இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. த ஹோலினஸ் adorns your house, O Lord, forever. ஆண்டவரே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. Hope and encouragement, நம்பிக்கையும் உற்சாகப்படுத்தும்படியான காரியமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில 70 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில கர்த்தாவே உமை சுயாதீனமாக நாங்கள் ஆராதிக்க முடியல, ஆராதிக்க முடியல ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் நாங்க வந்து இவ்விதமாக அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறும்படியான இந்த காரியம் அலங்காரமாயிருக்கிறது. What a joy to know that the Lord was once again near. மறுபடியுமாக தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இது எவ்வளவு ஒரு மகிமையான காரியமாயிருக்கிறது. அமையால இந்த நாளில அந்த காரியமானது God's dwelling place, அவர் ஆளுகை செய்யும்படியான இடையமானது சபை, the church. சபை பரிசுத்தமானதாய் காக்கப்படும்படியான ஒரு காரியமாயிருக்கிறது. தேவன் சபையில் ஆளுகை செய்கிறார், அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக செயல்படுகிறார். தேவன் தம்முடைய மக்களை நேசிப்பதை சபையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். ஆகவே நாம் சுவிசேஷத்தின் மூலமாக சபையை அலங்கரிக்கும்படியாக தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக சபையை இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முக்கியத்துவமாக கருதுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில சபை என்பது இரண்டாம் தரமா? உங்களுடைய வீடு எது? முதல்ல நீங்க கட்டின வீடு இல்லைங்க. This is the place where God dwells. தேவன் இங்கதான் ஆளுகை செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். இது உன்னுடைய வீடு, இது உன்னுடைய ஆவிக்குரிய வீடு, நித்திய வீடு. சபையை நீ கனப்படுத்த அறிந்திருக்கிறையா? சபையினுடைய மகித்து என்ன? அவர் அங்கே ஆளுகை செய்கிறார், செயல்படுகிறார். சபையின் மூலமாக அவர் அபிநமாக நம்முடைய வாழ்க்கையில தம்மை வெளிப்படுத்த முடியாத விரும்புகிறார். ஆகவேதான் சபை சபைன்னு சொல்றேங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெளியரங்கமான அவிதமான காரியமாக அல்ல, தேவன் சபையை நியமித்திருக்கிறது. அதாங்க எபேசியர் 5ல நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். எபேசியர் 5:26-27 இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 5:26-27 அவனுடைய வசனம், கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. நம்முடைய சபை மகிமையுள்ள சபையா இருக்கணும்னா நீங்களும் நானும் அதனுடைய அங்கமாக மகிமையுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Don't despise the church. சபை அலட்சியப்படுத்தாதீங்க. சபை அலட்சியப்படுத்துவது தேவனை அலட்சியப்படுத்துகிறோம். ஆகவேதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடும்படியாக நித்திய நாளாகும்போது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அம்மையாலயமுடைய வாழ்க்கையில ஆலயத்தின் அலங்காரமாக நாம் இருப்போம், அல்லது ஆலயத்தினுடைய தடைக்கல்லாக இருப்போங்க. உடைய வாழ்க்கையில நம்ம பாவிகள் தான், ஆனா தேவன் இந்த சபையின் மூலமாகத்தான் செயல்படுகிறார், சபையை கொண்டுதான். ஆகவேதான் நம்ம பிரேயரைஸ் தி லோக்கல் சர்ச். சில சபைகளை உடைய வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்து, இது உடைய வாழ்க்கையினுடைய முக்கிய பங்கா இருக்கு. யாரோ போறாங்க, யாரோ வர்றாங்க, எனக்கு அதை குறித்து அக்கறை இல்லை. என்னுடைய வீடுகளில அவர் பக்தி வைராக்கியமாரி என் சபையை குறித்து. ஆகவேதான் நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஒரு பாவியின் நிலையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மிக பயங்கரம். லாண்டு சித்தமான மாலையில பேச விரும்புகிறேன். ஆனால் நீங்களும் நானும் மன உருக்கமாக இவ்விதமாக அந்த காரியத்தை குறித்து அக்கறையோடு செயல்படுகிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபை நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவமாக பெற்றிருக்குமானா நம்ம இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க மாட்டோம். அதான் சொல்றேன், we can't be the same as we are now. அதுதான் நிச்சயமான. எப்ப நம்ம மாற போறோம், எப்ப சபை நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய பங்காய் காணப்படும்? 1 பேதுரு 2 அழகா சொல்றாருங்க பேதுருவானவர் இவ்விதமாக எழுதுகிறார். 1 பேதுரு 2 தேவனுடைய வார்த்தையானது இவ்விதமாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2:4 எழுதுகிறாருங்க. தொடர்ந்து இதை குறித்து விதமாய் பேசும் பொழுது ஒரு நீண்ட பகுதியானா கூட அங்கு சொல்லுகிறார், மாங்கே இவ்விதமாக மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும். இங்க யாரிடத்துல நம்ம சேர்ந்திருக்கிறங்க? ஜீவனுள்ள கற்களை போல அவிக்கற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயம் கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்னுடைய பங்களிப்பு சபையில என்னங்க? நம்முடைய வாழ்க்கையில சபை முக்கியமான ஒரு பங்களிப்பாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமானதாக காணப்பட வேண்டியது. இந்த 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்கள்தான் இதனுடைய மகத்துவத்தை உணர முடிந்தது. ஒரு சமயத்தில் ஒரு மனுஷன் ஒரு சிலைச்சால் வழியாய் போய் கொண்டிருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில அப்படியே போன பொழுது ஒரு மனுஷன் தலைகீழா குதிச்சு ஆடி பாடி அவனுடைய சந்தோஷத்தை பார்க்க அந்த மனுஷனுக்கு கேட்காம இருக்க முடியல. கேட்டான், ஏன்பா இவ்வளவு சந்தோஷமா என்னப்பா இருக்கிற? சொன்னா, சார் பல பல ஆண்டுகளாக சிறைய வாசம், இன்னைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன், ஆகவே என்னால சந்தோஷம் தாங்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்தில் கலிகூரர்களாக உடைய பிரகாரங்களில் ஜீவனுள்ள கற்களாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிற அங்கத்துவம் உள்ளவர்களாய் வாழுகிற வாழ்க்கை நம்ம இருக்குமானால் உடைய வாழ்க்கை மகிமையுள்ளதாக மகிமகிழ்ச்சியுள்ளதாக எப்படி இருக்காமல் முடியும்? தன்னை ஏவலி ஆயப்பு கொடுத்த அவருடைய அன்பும் தியாகமும் கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கியவுகிறது. பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவர்கள் மற்றும் ஜெயம் குழுவாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கியவுகிறது. சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய மகிமையான காரியத்துக்கு நான் பங்காளியா? என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் என்னை பத்தி நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு காலத்துல பாவம் என்னை ஆட்கொண்டது, நான் அழிந்து போனங்க, விடுதலை அற்றவனாய் வாழ்ந்து கொண்ட நிலத்துல இன்னைக்கு நான் அப்போ அடிக்கடி எனக்கு ஆண்டவரே என்னை நீர் விடுதலை ஆக்காம இருந்திருப்பீரானா? எங்கேயோ இருப்பேன், இவ்வளவு மறித்து போயிருக்கலானா? என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன். இந்த விடுதலை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தான் தெரியும். ஏன்னா இவ்வளவு பயங்கரமான பாவத்தின் அடிமை என்பதும் என்னுடைய ரகசிய வாழ்க்கை என்ன என்பதை குறித்து நான் தான் அறிந்திருக்கிறேன். அதற்கு நன்றியுள்ளவனாய் நான் வாழாமல் போனால் ஒரு நம்பிக்கை துரோகி என்பதை தவிர வேறென்ன சொல்ல முடியாது. இந்த 93வது சங்கீதம் அந்த மக்களுடைய மகிழ்ச்சியை அருமையாய் விளக்கி காட்டுகிறேன். நாமும் விதமாக வாழ கத்தர் உதவி செய்வராக. ஆமேன்.